திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் சொற்பொழிவு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதனாலே இப்படி விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அடர்ந்தறிந்தறிய அங்கவை போல தாந்த உணர்வின் தமியருள் காந்தங்கண்ட வசாசத்தவை. காந்தங்கண்ட வசாசத்தவை என்பது சிவனுடைய சந்நிதியிலே இது எல்லாமே நிகழ்ந்தது. சிவனுடைய சந்நிதியிலே சங்கற்பத்தினாலே சிவன் வந்து கருவிகரணங்களை கொண்டு செய்கிறது இல்லை. இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா கருவிகரணங்கள்லாம் வேணும். நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா என்ன வேணும், அதுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் வரும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது. அவன் என்னமா செய்யறான், சங்கற்பம் நினைப்பினாலே செய்யும். நினைப்பினாலே உலகத்தை படைக்கிறானா, நினைப்பினாலே படைக்கிறான், நினைப்பினாலே காக்கிறான், நினைப்பினாலே அடிக்கிறது, நினைப்பினாலே சங்கற்பம்னு சொல்றோம். சங்கல்பம்னு கேட்டிருக்கீங்கல்ல, அந்த சங்கற்பம்னா நினைப்பு மாத்திரத்திலே காரியத்தை செய்யும். அதனாலே அது எப்படின்னா, இப்ப காந்தம் இருக்குது அல்லவா, காந்தம் காந்தத்துக்கு முன்னாலே ஒருவன் இரும்பை எடுத்து பிடிச்சான்னு வச்சுக்க, இரும்பை இழுக்கும், இரும்பு அசையும், காந்தம் அப்படி இருக்கும். காந்தங்கள் இருக்கிற இரும்பு அங்கே வச்சோம்னா என்ன ஒன்று, இரும்பு வரும், இரும்பு தானே வரும், இரும்பு இரும்பு திருமணத்தேனை ஈர்த்து இருத்து என்றார் போல இரும்பு வரும் அசையும், அது அசையாமல் இருக்கும். அதுபோல காந்தத்தினுடைய சந்நிதியிலே இரும்பு அசைவது போல, காந்தத்தினுடைய சந்நிதியிலே இரும்பு இயங்குவது போல சிவனுடைய சந்நிதியிலே உலகம் இயங்குவது போல. காந்தத்தினுடைய சந்நிதியிலே அது முன்னாலே இரும்பு இயங்குது. அதே போல சிவபெருமானுடைய சங்கல்ப மாத்திரத்திலே உலகம் இயங்குகிறது, உயிர் வாழ்கிறது, உயிருக்கு சிவபெருமான உதவி செய்கிறார். இந்த உபகாரத்தை காந்தங்கள் பசாசத்தை, பசாசம்னா இரும்பா, பசாசம்னா இரும்பா, அதை விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்தறிந்தறிய ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தங்கண்ட வசாச தவை. அது எப்படி செய்கிறான் என்றால் சக்தியின் மூலமாக செய்கிறான். இது சக்தியின் மூலமாக செய்கிறதான் இதுல விதந்து சொல்றார். சக்தியின் மூலமாக செய்கிறது என்று சொன்னால் எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி இருக்குது, எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி இருக்குது, சக்தி இல்லாத சாமியே இல்லை, எல்லா சாமிக்கும் சக்தி இருக்குது. அந்த சக்தி எல்லாம் சிவபெருமானிலிருந்து வாங்கின சக்தி, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கே பத்தாது, எந்த அந்த சாமிக்கே அந்த சக்தி பத்தாது, அது வாழ்ந்த உருப்படி வண்ணிக்கவே அந்த சாமிக்கு சக்தி பத்தாது. அதனாலே இந்த சாமி தான் அழகில்லாத சக்தி, அழகில்லாத சக்தி மாத்திரம் இல்லை, பிரியாதது, சக்தி பிரியாதது, சக்தி பிரியாதது, சக்தி வேறு சிவம் வேறு அல்ல, சக்தி வேறு சிவம் வேறு அல்ல, சிவமே தன்னுடைய ஆற்றலை சக்தியாக உருவகம் பண்ணி சொல்லும், சிவத்தினுடைய ஆற்றலை. இப்ப சக்தி இருக்குது அல்லவா, இப்ப நான் பேசுறேன்ல, இதுல பேசுறேன் சக்தி இருக்கு. அதே மாதிரி எல்லா காரியங்களும் செயல்படுவது சக்தியினாரு. இப்ப நமக்கு சக்தி இருக்குது, இது ஆன்ம சக்தின்னு இருக்கு, ஆன்ம சக்தி, இந்த சக்தி இருக்கும் இல்லாம பத்தாம சிவசக்தி இருக்குவாரு அப்படி இருக்கு. எவ்வளவு சக்தி, அளவு இல்லாது, சிவசக்தி இருக்கே அளவு படாது, அந்த சக்தி பிரிப்பின்றி இருக்கிறது. பிரிப்பின்னா அது அந்த சிவமும் சக்தியும் ஒன்றாவே இருக்கிறது, ஒன்றாவே இருக்கிறது. அது எப்படின்னா சூரியனுடைய ஒளியும் சூரியனும் ஒன்றாக இருக்கும், சூரியனும் சூரியனுடைய ஒளியும், சூரியனும் சூரியனுடைய சக்தி இரண்டு ஒன்றாக இருப்பது போல, பிரிக்க முடியாமல் இருப்பது போல சக்தியானது சிவத்தோடு பிரிப்பின்றி நிற்கும், குறையாமல் இருக்கும், அளவில்லாமல் இருக்கும். அளவில்லாத சக்தியினால்தான் இப்படி அளவில்லாத உலகங்களை எல்லாம் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். அதே அழகிலா விளையாட்டு உடையார்னார் கம்பர். கம்பர் உலக யாவையும் தாமுல வாக்கலும், உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். அதுல பேரே சொல்றது சாந்தி பேர சொல்லல, அவர் தப்பிச்சுட்டார். உலகம் யாவையும் தாமுல வாக்கல், இது திருவம்பாவையினுடைய சாரம். உலக யாவையும் தாமுல வாக்கல் படைக்கிறோம், நிலை பொருத்தல் நீக்கல் அழித்தல் நீங்கள அழகிலா விளையாட்டுடையோ அவர் தலைவர். இந்த மாதிரி யார் செய்கிறாரோ அவர் தான் தலைவர், அவருக்கு நாங்கள் அடிமை. அதுல சிவன்னா நாராயணன் பேரில் அதனால இப்படி அளவில்லாத உலகங்களையும் அளவில்லாத ஆன்மாக்களையும் உண்டு பண்ணி, அளவில்லாத உலகங்களை படைத்து அளவில்லாத ஆன்மாக்களை அதுல புகுத்தி, அளவில்லாத உலகத்தை படைச்சு அளவில்லாத ஆன்மாக்களை அதுல புகுத்தி வாழ வைக்கிறார். அது வாழ வைக்கிறார் என்று சொன்னால் அந்தந்த உயிர்கள் வினைக்கு தகுந்தார் போல வாழ வைக்கிறார், வினைக்கு தகுந்தார் போல வாழ வைக்கிறார். அது வாழ வைக்கிறதும் அந்த உயிர்களை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் எதனால் என்றால் தன்னுடைய சக்தியின் மூலமாக. அந்த சக்தியைத்தான் இந்த அஞ்சாம் ஜோதிடத்துக்கு சித்தியாரில் அருளது சக்தியாகும், அருளது சக்தியாகும். இவள் உபகாரம் பண்ணானே, உபகாரங்களும் பண்றான்ல, அளவற்ற கருணையுடையவனாகினாலே உபகாரம் பண்றாங்க. இப்ப கடவுளே இல்லைங்கிறவனுக்கு எல்லா வகையும் உபகாரம் பண்றான்ல, கடவுளே இல்லைங்கிறவனுக்கு செல்வத்தை கொடுக்குறா, மனைவியை கொடுக்குறா, வாழ்வை கொடுக்குறான்னு கொடுக்குறான் இல்லைங்கிறவனுக்கு. என்ன காரணம்? சிவபெருமான அளவற்ற கருணையுடையவனாகினாலே, அளவற்ற கருணையுடையவனாகினாலே வைதாரியங்கு வாழ வைப்போம், வைதாரியங்கு வாழ வைப்போம். இப்ப நம்ம ஒருத்தர் வச்சாருன்னா என்ன பண்ணுவார்? அவன் இருந்து நீங்கிக்கோ, அவனுக்கு செய்ய மாட்டோம். சிவபெருமான வைதாரம் கூட பறந்துடுவான், சிவபெருமான திட்டினாலும் பறந்துடுவான். சிவபெருமான திட்டுனா கூட சிவபெருமான குறிச்சு திட்டான்ல, சிவபெருமான குறிச்சு பார்த்து திட்டான்ல, அதுதான் இருந்தது. அதனால அளவற்ற கருணையுடையவனாகினாலே உயிர்களுக்கு அப்படி செய்கிறான், உபகாரத்தை செய்கிறான். அது அருளது சக்தியாகும். அரண் தனக்கு அருளை இங்கே திருள் சிவம் இல்லை, அருள் இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. அது சில பேரு சத்திய மாத்திர வழிபடுறேன்னு வழிபடுறாங்க, சில பேரு சில சமயத்துகள் சத்திய மாத்திர வழிபடுறேன்னு வழிபடுறாங்க. சிவம் இல்லாம சக்தி ஒண்ணும் பண்ணாது, சிவம் இல்லைன்னு வச்சுக்கப்பா சக்தி ஒண்ணும் பண்ணாது. இப்ப ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தா கொடுத்தது, உமாதிக்கு கொடுத்தா, யார் சொல்லி கொடுத்தா? சிவபெருமான் சொல்லி. ஆரணமும் உலகேடும் ஈன்ற ஒளி அனைத்திற்கும் காரணமாய் வளம்பெருக கருணைகிரு உருவான சீரணம். இதுவரையிலும் அம்பாளை பத்தி போடுறாரு, இந்த ரெண்டரை வரியில அம்பாளை பத்தி பெருசா சொல்றாரு. ஆரணமும் உலகேடும் ஈந்தருளி, ஆரணமும் வேதம் கிடையாது, உலகேடும் ஈந்தருளி அனைத்தினுக்கும் காரணமாய் வளம்பெருக கருணைகிரு உருவான சீரணங்கு உமாதி. சிவபெருமான் அருள்தோறும் சென்றடைந்து, சிவபெருமான் உத்தரவு போட்ட உட்பாடு அருள்தோறும் சென்றடைந்து வாரணங்கு திருமுலைப்பால் வெள்ளத்து கறந்தது என்று பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் பாரசூத்தர் சொல்றார். அவன் உத்தரவு போடாம அவன் செய்ய மாட்டான், அவன் உத்தரவு போடாம செய்ய மாட்டான். இன்னொரு ரகசியம் தெரியுமா? இப்ப நம்ம வீட்டுல நம்ம தர்மம் செய்யாம வீட்டுக்காரி தடுப்பான், வீட்டுக்காரி தடுப்பான். ஏதாவது ஒரு நம்ம சொந்தத்தில தெரிஞ்ச வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க, வந்து அழைச்சான்னு வச்சுக்க, நம்ம கிட்ட மாத்திரம் பத்தி கொடுத்து சொல்லிட்டு போன்றான்னா, வீட்டுக்காரி சொல்ல போன்றான்னா நம்மளையே போக விட மாட்டான், எனக்கிட்டே சொல்லலே நீ போலாமா அப்படின்போம், உண்டா இல்லையா? இங்க சிவபெருமானுடைய குடும்பத்தில் அப்படி இல்லை, அப்படி இல்லை. உமாதேவியே அவன் குறிக்காமல் சிவனையே குறித்து தவம் பண்ணினான். உமாதேவி கலர் இல்லை, சிவத்தை குறித்து தவத்தை பண்ணினான், சிவத்தை குறித்து தவத்தை பண்ணினானால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுன்னு சொன்னா அதன் பிறகு உமாதேவி தூண்டுவா, அவன் எவ்வளவு நாளா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, அவனை என்னன்னு கேட்கறது அவனுக்கு அவர்கள் பண்றது இல்லை அப்படின்னு அவன் தூண்டி விடுவான். இங்க நம்ம வீட்டுல அப்படி இல்லை, அமுத்தி விடுவான். அந்த மதுரையில கறிக்குருவி மூணு நாளா சுத்திக்கிட்டே வந்துச்சான், கறிக்குருவி முற்பிறவியில வந்து மனிதனால் இருந்தவன் பாவத்தை செய்து கறிக்குருவியா பிறந்தான். அது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வனத்திலே ஒரு மரத்தில் இருந்துச்சு. அந்த வழியில் போகிற ஒரு புலவர் அங்கே போய் உட்கார்ந்தாரு, அங்கே நாலு பேர் இந்த மாதிரி உட்கார்ந்தாகலாம். அந்த புலவரை கண்ட உடனே அவர் மதுரையினுடைய பெருமை எடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாராம், மதுரை பெருமை சொன்னாராம். இதை அந்த மரத்தில் இருந்தால் கறிக்குருவி கேட்டுதான், கேட்டு அதுக்கு ஞானம் வந்துருச்சான். முற்பிறப்பில் ஒரு தவம் இருந்த அப்படின்னா ஞானம் வந்து போய் சொக்கநாதர் கோயில சுற்றிக்கிட்டே இருந்துச்சா, மூணு நாள் சுற்றிச்சுன்னு வச்சு. வேற என்ன பண்ணு, கறிக்குருவி என்ன பண்ணு, பால் கொண்டு போமா, தயிர் கொண்டு போமா, மாலை கொண்டு போமா, மூணு நாளை சுத்திக்கிட்டே இருந்துச்சான். சுத்திக்கிட்டே இருக்க மீனாட்சிக்கு பொறுக்க முடியலையா, சொக்கநாதர் பேசாம இருந்தாராம். மீனாட்சி என்ன பண்ணாலாம், மூணு நாளை அந்த கறிக்குறி சுத்துது இல்லை, நீ பேசாம இருக்கலாமா, அதுக்கு வேண்டியது உபகாரத்தை பண்ணணும் இல்லை, அப்படின்னு புருஷனுடைய சொன்னார். உடனே செய்ய ஆரம்பிச்சுட்டார். அவரு என்ன பண்றாருன்னா அந்த சொல்லாம செய்ய மாட்டார். அந்த குடும்பம் அப்படி குடும்பம் இப்ப அது மாதிரி இருக்கணும் குடும்பம். அதனாலே மாதேவி சிவபெருமானை தூண்டி அருள் செய்ய அதை அந்த மகாபாரதத்துல அர்ச்சுனன் தவ நிலையில கூட சொல்றாரு. அர்ச்சுனன் தவம் பண்ணும் போது உமாதேவி சொல்றாராம், யாரும் தவம் பண்ணிக்கிட்டா நெருப்பில் இருந்து தவம் பண்ணிக்கிட்டு நீ அருள் பண்ணாம இருக்கிறியே அப்படின்னு உமாதேவி கேட்க, அதன் பிறகு அவனுடைய வரலாற்று சொல்லி அப்புறம் அருள் பண்ண வர்றாரு வேடனா வர்றாரு என்றெல்லாம் போகுது. அதனாலே உமாதேவி என்ன பண்ணுவாள்னா புள்ளக அதிகமான இறக்கமுடையவள், புள்ளக மேலே அதிகமான இறக்கமுடையவள். அவன் என்ன பண்ணுவார், சுவாமி கிட்ட சொல்லுவார் இந்த புள்ளகளுக்கு அருள். அதனாலதான் அருளது சக்தி ஆகும்னு, சக்திய அருளே சக்தி, அருளது சக்தி. அருள் என்றால் புரியுதா உங்களுக்கு, கிருபை இரக்கம் உபகாரம். அருளது சக்தியாக அறந்தனுக்கு அருளை இன்றி தெரு சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. அதை சொல்றாரு, மருளினை அருளால் வாட்டி மண்ணு இருக்களிப்பன், மருளின மயக்கத்தை அருளினாலே போக்கி உயிரெடுக்க அவரை செய்வார். மருளினை அருளால் வாட்டி மண்ணு இருக்களிப்பன், கண்டற்கு இருளினை ஒளியால் ஓட்டு இரவியைப் போல ஈஸ்வரன், கண்ணுக்கு இருக்கிற இருளை ஒளியினால் ஓட்டுகின்ற சூரியனைப் போல சிவபெருமான் சக்தியினாலே உயிருக்கு உபகாரத்தை கொடுக்கிறார். இப்ப புரியுதா, கண்கட்டு இருளினை ஒளியால் ஓட்டு, இருளை ஓட்டுறா சூரியன், எதனாலே தன்னுடைய கிரணத்தினாலே ஓட்டுகிறான். சூரியன் தன்னுடைய கிரணங்களாலே ஒளியை கொடுத்து கண்ணுக்கு இருக்கிற இருளை ஓட்டுகிறார். அது போல சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் மூலமாக உயிருக்கு இருக்கிற மயக்கத்தை நீக்கி அருளை கொடுக்கிறார் என்று இந்த அஞ்சாம் சூத்திரத்திலே சிவஞான சித்தியால் இதுக்கு விளக்கம் சொல்றாரு. அதுக்கு மேல ஆறாம் சூத்திரம்னு ஒரு ஆறாம் சூத்திரம், அது எப்படின்னு கேட்டா ஆறாம் சூத்திரம் இது பதியின் தன்மை. முதல்ல உயிரின் தன்மை சொல்லிச்சா, அடுத்தா பல பாசத்தின் தன்மை சொல்லிச்சா, இப்ப பதியின் தன்மை. பதி என்பது சிவபெருமான் வடமொழி, பதிங்கிறது வடமொழி, பதி பசு பாதம் என்பதெல்லாம் வடமொழி சொல். அந்த பதியாகிய சிவபெருமானுடைய இலக்கணத்தை சொல்லு. இது எப்படி சொல்லுதுன்னா, உணருரு அசத்தெனின் உணராது இன்மையின் இருதிறன் அறிவுளது இருதிறன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு முன்முறை. இது கொஞ்சம் கூட புரியாது, இந்த வாக்கியங்கள்ல இருக்கிற அர்த்தம் கொஞ்சம் கூட புரியாது. உணருரு அசத்தெனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்முலை. அதுக்கு விளக்கம் சொல்றாரு சித்தியாரிலே, அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ இன்னி. அறிவினாலே அறியப்படுகிற பொருளா சிவபெருமான், இல்ல அறிய முடியாத பொருளா? சிவனை அறிய முடியுமா அறிய முடியாத, அறிகின்ற பொருளா, பொறிகளாலே அறிகின்ற பொருளா, சிவனுடைய அறிவினாலே அறிகின்ற பொருளா, அல்லது அறிய முடியாத பொருளா? அப்படி அறிகின்ற பொருளா இருந்தால் அறிபொருள் அசித்து அசத்தார். அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் சிவனுடைய அறிவினாலே அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அசித்து அசத்து, அறிவில்லாத பொருள்கள், நிலையில்லாத பொருள்கள், பாசப்பொருள்கள். சிவனுடைய அறிவினாலே அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் அசத்து பொருள்கள், அறிவில்லாத பொருள்கள், நிலையில்லாத பொருள்கள். அப்படி சிவனுடைய அறிவினாலே சிவன் அறியப்பட்டானால் சிவன் அசத்து பொருளாகி விடுவார். அதனாலே அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாத அவனோ என்னின் அறிவுருள் அசித்து அசத்தா அறியாதது இங்கு எங்கும். சரி, அறிய முடியாதது என்று சொன்னால், சிவனுடைய அறிவினாலே அறிய முடியாது என்று சொன்னால் அப்ப இருபொருளாகி உணரூறு அசத்து எனின் உணராது இன்மையில். அறியப்படுகின்ற பொருளாயிருந்தால் அசத்து பொருளாகிவிடும், அறிவில்லாத பொருளாகிவிடும். அறிகின்ற பொருளாயிருந்தால், அறியவே முடியாது என்று சொன்னால் இல்லாத பொருளாகிவிடும். எந்த வகையாலும் அறியவே முடியாதுன்னா அது இல்பொருள், சூன்யம். எந்த வகையாலும் அறிய முடியாதுன்னா அப்புறம் என்ன முடிவு கட்டுவான், இல்லை அந்த பொருள் இல்லைன்னு முடிவு கட்டுவோம். எந்த வகையாலும் அறிய முடியாதுன்னா என்ன ஒண்ணு முடிவு, அது இல்லாத பொருள், இல்லாத பொருள் என்று விட்டு விடுவோம். அதே உணர்வு அசத்தனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு முன் உலகே என்பது. அது சித்தியாரில் அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாத அவனோ என்ன அறிவுருள் அசித்து அசத்தா அறியாதது என்றா எங்கு சிறி சிவம் இரண்டும் இந்தி சித்தோடு சத்தா நிற்கும் நெறிதரு சத்தியன் முன்னர் அசத்தலான் என்றிடாவே. அதனாலே அறிகின்ற பொருளாயிருந்தா அசத்த பொருளாகிவிடும், அறியவே முடியாது என்று சொன்னால் இல்லாத பொருளாகிவிடும். இது இரண்டும் இல்லாமல் அசத்தும் இல்லாமல் இல்லாத பொருளாகவும் இல்லாமல் ஒரு வகையினாலே அறிகின்ற பொருளாகவும் ஒரு வகையால் அறிய முடியாத பொருளாகும். ஒரு வகையினாலே அறியலாம், ஒரு வகையினாலே அறிய முடியாது. அது எப்படி அந்த பொருள் என்று கேட்கிறீர்களா? அதுதான் பாசஞானம் பசுஞானங்களால் அறிய பாசஞானம் பசுஞானங்களாலே அறிய முடியாது. பாசஞானம் என்பது உலக தெரிகின்ற ஞானம். சிவா மண்டலம் மல்லும் போறாள்ல பாசஞானம். பசுஞானம் என்பது உயிரை அறிகின்ற ஞானம். இந்த இரண்டு ஞானத்தினாலையும் சிவத்தை அறிய முடியாது. அது உலகெல்லாம் உணர்ந்தும் ஓதலுக்கு அறியும். உலகெல்லாம் உணர்ந்து அது இம்ம நான் போட்டுக்கணும். உலகெல்லாம் உணர்ந்தும் உலகம் என்பது இரண்டு, சித்து உலகம் சட உலகம். சித்து உலகம் உயிர்கள், சட உலகங்கிறது மற்ற பொருள். சித்து உலகம் சட உலகம். இப்படி பிரபஞ்சம் முதலாக முழுவதையும் உணர்ந்தாலும் கூட அதனை ஓத முடியாது. உலகெல்லாம் உணர்ந்தும் ஓதற்கு அறியும். ஓதற்கு அறியவன் என்றால் நினைத்திருக்க அறியும். அது நினைக்க முடியாது, பேச முடியாது, காண முடியும். அதான் சிவம். வாசித்து காணொணாதது பூசித்து கூடொணாதது வாய்விட்டு பேசொணாதது நெஞ்சினாலே மாசற்கு தோணொணாதது நேசற்கு பேரொணாதது மாயைக்கு சூழொணாதது விந்துநாத ஓசைக்கு தூரமானது மாகத்து கீரலானது லோகத்துக்கு அதியானது கண்டு நாயன் யோகத்தை சாருமாறு விஞ்ஞானத்தை போதியாய் இனி உணத்தை போட்டுடாது மயங்கலாமோ என்பது திருச்சிராப்பள்ளி திருப்போம். அதனாலே சிவனை வாக்கினாலே பேச முடியாது, மனத்தாலே நினைக்க முடியும். மாற்ற மனங்களிய அதை அப்பர் சாமி சொன்னார். மைப்படிந்த கண்ணாளும் தானும் கச்சி மயானத்தான் வாசடையான் எண்ணி நல்லால் மைப்படிந்த கண்ணாடுந்தானும் கச்சி மயானத்தான் வாசடையான் எண்ணி நல்லால் உப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓரூர நல்லன் ஓருவமன் இல்லி அப்படியும் நிறம் வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்பது அப்பருத்திருத்தான். அதனாலே உணர்ந்தமா முனிவர் உங்களோடு இருந்தால் உணர்வுக்கும் தெரிவர் உங்களுடைய என்பது திருவாசகம். அறியதில் அறியோ அறியோன்னு காணுங்கள். எல்லா பொருளும் உயிர்களாலே ஓரளவு அறியலாம், அறியலாம், சிவத்தை அறிய முடியும். அறிய முடியாத பொருள் எங்கேதான் இருக்குதுன்னா இங்கேதான் இருக்குதா, இதான் ஒரு அதிசயம். எங்க இருக்குது?
திருமூலர்
அதான் உள்ள இருக்கிறார். அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம், உள்ளம் பெருங்கோயில், எல்லாம் திருமூலம் நிறைய சொல்றாரு. தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் ஜோதிங்க உள்ள இருக்கிறார். ஆனால் உயிர்களினுடைய அறிவுக்கு எட்டார். அதை திருமூலர் சொன்னாரு, சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. ஒன்னாதான் இருக்குதா ரெண்டும், சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. சிவனார் சிவனாரை அறிகிறது, சிவனார் சிவனாரே அறிந்தவன் சிவனார் சிவனாயிட்டு இருப்பது. சிவனும் சிவனும் வேறு இல்லை, உள்ளத்தில்தான் இருக்கிறார்கள். ஆனால் சிவனார் சிவனாரை அறியவில்லை. சிவனார் சிவனாரை அறிந்து விட்டா சிவமாகவே ஆகியுள்ளார். அது இதுல ஓட சொல்றார். ஐயாலே இயல்பாகவே பாசம் இல்லாதபடியினாலே அவனுக்கு சிவன் என்று பெயர். இது இயல்பாகவே பாசம் உடையதினாலே சீவன் என்று பெயர். அது குற்றெழுத்து ஒரு அரை மாத்திரையா? ஒரு மாத்திரை. நெட்டெழுத்து ரெண்டு மாத்திரை. சிவனுக்கு ஒரு மாத்திரை, நமக்கு ரெண்டு மாத்திரை. இது ஒரு சிகாரம். சி என்பது குற்றெழுத்து, அதுக்கு ஒரு மாத்திரை. இந்த நெட்டெழுத்து இருக்குது இல்லை, ஆ ஒரு மாத்திரையா, ஆ ரெண்டு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, நமக்கு ரெண்டு மாத்திரை. அதனாலே இப்படி சிவன் வந்து உள்ளே இருந்தாலும் சிவனுடைய அறிவினாலே அறிய முடியாது. ஆனால் உணர்வு அசத்தறியும் உணராது இன்மையின் என்று சொல்லி இரு நிறம் அல்லது சிவசத்தாமினம் ஐயா இரண்டு திறத்தை உடையது, ஒரு வகையினாலே அறியலாம் ஒரு வகையினாலே அறிய முடியாதுன்னார். அதே விநாயக புராணத்தில் கட்சியப்பன் இவர் சொன்னார், பாச அறிவீர் பசு அறிவீர் பற்றற்கரிய வரம் யாகும். பாச அறிவினாலையும் பசு அறிவினாலையும் பற்ற முடியாத பரம் யாகும். பாச அறிவும் பாச அறிவீர் பசு அறிவீர் பற்றற்கரிய பரம் யாகும். பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன். அந்த பாச அறிவு பசு அறிவையே கொடுப்பவன் அவனே. பாச அறிவி பசு அறிவீர் பற்றற்கரிய பரம் யாவன். பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவையாவன். பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசம் இவன் அக்கடவதியை திகழ திறனமடைகின்றான் என்பது விநாயக புராணம். அதனாலே பசஞானமும் பசுஞானமும் போய் பதிஞானம் கிடைச்சதானால் அவரை அறியலாம். பதிஞானத்தால் அவனை அறியலாமே தவிர பாசஞானத்தால் அறிய முடியாது. சிவாமங்கலத்துக்கு போலாம், சிவனை காண முடியாது. அதெல்லாம் அந்த வரலையும் போலாம், ஆனால் சிவனை காண முடியும். உயிரையும் அறியலாம், ஆனால் சிவனை அறிய முடியாது. அதனால அவனே அறிவித்தால் அறிய முடியுமே தவிர நாம அறிய முடியாது. காட்டு வித்தால் ஆறு ஒருவர் காணாதாரு, காண்பாரார் கண்ணுகளாய் காட்டாக்காரே என்பது அப்புறம் திருத்தாண்டவன். அதனாலே உணர்வு ஒரு அசத்தினும் உணராது இன்மையின் இரு திறன் அல்ல. அதான் இரு திறன், ஒரு வகையினாலே அறிய முடியும் ஒரு வகையினாலே அறிய முடியாது. பதிஞானம் சிவஞானம் வந்துருச்சுன்னா அறியலாம். இப்ப ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தா, பால் கொடுத்தா சிவஞானம் வந்துருச்சு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பதுக்கு சிவஞானம் வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணாரு, யாரும் அவனுக்கு பால் கொடுத்தா அப்படின்னு அவங்க அப்பா பூச்சி எடுத்தபடி ஓங்கினாரு. உடனே என்ன பண்ணாரு, மாட்டு மேல நிற்கிறா, உமாதி எடுக்கிறா, காடுடைய சுடலை கூடிய பூச்சிதான் தோடு போட்டிருக்கிற, தலையில சந்திரனை வச்சிருக்கிற, அவன் தான் பால் கொடுத்தாரு. சிவஞானம் வந்துருச்சு. தோளுடைய சிவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளங்கவர் கண்டன் ஏழுடைய. அது எதமா வந்துச்சு தெரியுமா, இந்த பிறவில மாத்திரமா இல்ல, ஏழுடைய மலரான் முனைநாட்பண்பு ஏத்த உயிரைய பிரபாவரவிய பாருவர். அதனால முன்னப்பிரவிகளிலே நல்ல இதழ்களை உடைய ஏழுமா இதழ் இதழ்களுடைய மலர்களாலே அரிச்சித்தபடியினாலே இப்பொழுது அவர் செய்தார். முன்னப்பிரவியிலேயே பல பிறவிகளிலே நல்ல இதழ்களுடைய மலராலே அரிச்சித்தபடியினாலே இந்த பிறவியிலே இப்படி காட்சி கொடுத்தான்னு சொன்னார். காட்டினார், சாமியை காட்டினார். அவரே சொல்றாரு, எனக்கு நனவிலையும் வாரான் கனவுலையும் வாராங்கிறார், நனவிலையும் வாராங்கிறார். ஞான சொல்லுங்க, நனவிலையும் வாரான் கனவுலையும் வாரான் நனவிலையும் நனவிலும் கனவிலும் நாடும் தன்னுடைய நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நென்மலர்கிறார். ஞானிகள் சாமியை கண்டுகொண்டே இருக்கிறார்கள், ஞானிகள் சாமியை கண்டுகொண்டே இருக்கிறார், அஞ்ஞானிகள் நினைக்காமலே இருக்கிறார். அஞ்ஞானிகள் நினைப்பதே கிடையாது. நம்ம வந்து கண்டும் காணாம இருக்கிறோம், கண்டும் காணாம ஒரு வகையில காணுகிறோம், நூல்களால காணுகிறோம், அருளாளர் வாக்கின் மூலமாக காணுகிறோம். சில வேளையிலே ஓரளவு அவனுடைய அருள் உணர்த்த உணர்கிறோம், இவ்வளவுதான் நம்ம கதை. ஞானிகள் நன்றாக காணுகிறார், நன்றாக. அதனாலே பாசஞானம் பசுஞானத்தாலே காண முடியாது. உலகத்தை அறிகிற ஞானம் பாசஞானம், உயிரை அறிகின்ற ஞானம் பசுஞானம். உலகத்தை அறிகின்ற ஞானம் பாசஞானம், உயிரை அறிகின்ற ஞானம் பசுஞானம். இந்த இரண்டு ஞானத்தினாலேயும் சிவனை காண முடியாது. பின்ன எதனாலே காணலாம் என்றால் பதிஞானத்தாலே காணலாம், பதிஞானத்தாலே காணலாம். பாசஞானம் பதிஞானம் ரெண்டும் போய் பதிஞானம் வர வேணும். பதிஞானம் வர்றதுக்கு என்ன பண்ண வேணும், அதனால பல பிறவிகளிலே பல பிறவிகளிலே சிவபெருமான அர்ச்சனை பண்ணி அந்த புண்ணியத்தினாலே பதிஞானம் வர வேணும். அது சித்தியார் சொல்றாரு, அது பின்னாடியும் வருது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடன் உள்ளத்தை நாடி பாத நீளற்கு நில்லாதே நீங்கி போதில் ஆசை தரும் உலகெல்லாம் அழகத்தேர் என்று தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும் பின்னும் ஓசை தர அஞ்சலுத்த விதிப்படி உச்சரிக்க. நல்ல ஞாபகம் வச்சோங்க, ஓசை தர அஞ்சலுத்த விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்து அடிப்பன் ஊனமேலாம ஓட. அருமையான சித்தியார் மாதிரி ஒன்று நல்ல ஒரு சீடனை ஒரு பிள்ளைய பெற்றார். இந்த மெய்கண்டது 2 வயசு குருநாதர் ஒரு பிள்ளைய பெற்றார். அந்த பிள்ளைக்கு 75 வயசு ஆகம கடல். ஆகம கடல் யாரு? அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. இவங்களுக்கெல்லாம் தங்கத்தில் கோயில் கட்டணும். இவங்களை பத்தி சைவனுக்கே பலவருக்கு தெரியாது. சந்தான ஆச்சாரங்களை பத்தி பலவருக்கு மெய்கண்ட தேவர் அருணந்தி சிவம் மறைஞான சிவம் உமாதேவி சிவம் புத்திரர் அருணந்தி சிவம் அருணந்தி தேவருடைய புத்திரர் மறைஞான சிவம் மறைஞான சிவத்தினுடைய புத்திரர் உமாவிசிவம் சந்தானம் குரு பரம்பரை ஞான தந்தை ஞான புத்திரர் அதான் சந்தானம். சந்தானம்னா புள்ள சந்தானம்னா புள்ள மெய்கண்ட தேவருக்கு ஞான புத்திரர் அருணந்தி சிவம் அருணந்தி சிவத்துக்கு ஞான புத்திரர் மறைஞான சிவம் மறைஞான சிவத்துக்கு ஞான புத்திரர் உமாவிசிவம் உமாவிசிவத்துக்கு ஞானத்தந்தை மறைஞான சிவம் மறைஞான சிவத்துக்கு ஞானத்தந்தை அருணந்தி சிவம் அருணந்தி சிவத்துக்கு ஞானத்தந்தை மெய்கண்ட தேவர் அதான் சந்தான குறவர்னு சொல்றது. அவங்க 4 பேர்த்தையும் சமய குறவர்கள் என்றது இவங்களை சந்தான குறவர்கள் என்று சொல்லுவது. அதனாலே பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடன் உள்ளத்தே நாடி பாத நீளர்கள் நில்லாதே நீங்கி போதின் ஆசை தரும் உலகமரா அழகத்தேர் என்ற அழகத்தேராம் என்று அறிந்தாகலா அந்நிலையே அதுங்கும் ஓசதும் அஞ்சலுத்த விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே பூந்தளிப்பன் உணவலாம் ஓட என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இருதிறன் அல்லது உணரூர் அசத்தனின் உணராது என்மையன் இருதிறன் அல்லது சிவசத்தாவென இரண்டு வகையின் இசைக்குமன் உலகே. இசைக்குமன் உலகேனா உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உலகம் என்று சொன்னால் உலகம் என்று சொன்னால் பெரியவர்களைத்தான் குறிக்கும். உலகம் என்று சொன்னால் உலகத்தார் சொன்னபடி உலகம் என்று சொன்னால் பெரியவர்களைத்தான் குறிக்கும். அதில் அருளிலே பெரியோர்களாயிருப்ப ஞானிகள் இப்படி சொல்ற சொல்லுவார்கள் இரண்டு வகையின் இசைக்குமன் ஒரு வகையிலே காண முடியாது ஒரு வகையிலே காணலாம். அது பாசஞானம் பசுஞானத்தில் காண முடியாது பதிஞானத்தில் காணலாம் என்பது இந்த ஆறாம் உத்தரம். அதுக்கு என்ன பண்ண வேணும் என்றால் பதிஞான சம்பந்தமான நூல்களை பயில்வது கேட்பது சிவஞான நூல்களை கற்பது கேட்பது. ஆமா அப்படி கற்பதும் கேட்டும் கேட்டபடி நிற்பது நிற்பது நிற்கவில்லையானா நிற்கவில்லையானா ஒன்றும் இங்க நிற்கணும் அப்புறம் நெறியிலே நிற்கணும். கேட்டது இங்க நிற்கணும் அப்புறம் நெறியிலே நிற்கணும். அருணகிரிநாதர் சொல்லுவாரு அரகராயனா மூடரு அரகராயனா மூட திருவெண்ணீரிடா மூடர் திருநீர் பூசாரே மூடாம். சாதாரணமானவர்களுக்கு இந்த அருமை தெரியாது. ஞானி அவா பரம ஞானி முருகப்பெருமானுடைய கையில் ஏதாவது உபதேசம் பெற்றவர் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் கையில் ஏதா அங்கேயும் உபதேசம் பண்ணி முருகன்ட்ட நேராக தீச்சு வாங்கினவர் பா அருணகிரிநாதர். முருகன்ட்ட நேராக தீச்சு அரகரையனா மூடர் திருவெணீரிடா மூடர் அடிகள் பூசியா மூடர் திருநீர் பூசாதவே மூடனா பூசை பண்ணாதவே மூடனா அரகரான்னு சொல்லாதவே மூடனா அரகரையனா மூடர் திருவெணீரிடா மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு நூல் கலா மூடர் நெறியிலே நிலா மூடர் அறம் விசாரியா மூடர் நரக எழில் பொருள வீழ்வர் என்பது சீர்வாழித்து போகுது. அதனால இப்படியே சிவஞான நூல்களை கற்பதும் கேட்பதும் அவசியம். கற்பதும் கேட்பது நூல்களால் தான் நமக்கு ஞானம் உண்டாகும். நூல்கள் இல்லைன்னா ஞானம் வராது. நூல்கள் மூலமா ஞானம் இல்லைன்னா வரவே வராது. அதனால அவசியம் நமக்கு கற்பதும் கேட்பதும் அவசியம். அது மாதிரி இந்த சிவஞான நூலை கற்கவும் கேட்கவும் இப்படி ஒரு வாய்ப்பு இந்த ஒரு சைவம் தாம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஏழை அவர்களுக்கு வாழ்த்து கேட்டவர்களுடைய எல்லாத்துக்கும் வாழ்த்து சிவபெருமானத்துக்கும் உள்ள சகல பாக்கியத்தையும் வருவார்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு
செய்கின்றேன்.
7வது சூத்திரம் 7வது சூத்திரத்திலிருந்து ரொம்ப கவனமாக கேட்கணும். ரொம்ப ஆழமான சமாச்சாரம். 7லிருந்து 12 வரை
வான்முயில் வளாது வைக மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரள் வாழ நான் மறை அறங்களோங்கரற்றவம் எழுதி வல்க மேன்மைகள் சைவனை விளங்குக உலகமெல்லாம் நம்ம பார்வதி பதே.